Aleluya. Aleluya. ஆராதனை நாயகர் அவர், ஆராதனை ஆண்டவர் அவர், பரலோக தேவன் நம்மத்திலே இறங்கி வருகிறாரே, பரலோக தேவன் நம்மத்திலே உலாவி வருகிறாரே, பரலோக தேவன் நம்மத்திலே இறங்கி வருகிறாரே. அது எங்களுடைய சலாக்கியம், அது எங்களுடைய பெரிய பெரிய பாக்கியம் அல்லவா. அல்லேலூயா. ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவர், ஆனாலும் இறங்கி வருகிறீங்களே, எங்களை சந்திக்க வருகிறீங்களே, எங்களோடு பேச வருகிறீங்களே ஆண்டவரே, எங்கள் துதியை ஏற்றுக்கொள்ள வருகிறீர்களே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இன்ப பிரசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, உங்களுடைய மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே, உங்களுடைய வழிநடத்தலுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் எல்லாரும் எங்கள் சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா, எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் 1 சாமுவேல் 15 அதிகாரம், 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வாசியுங்கள். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வசனம்.
அதற்கு சாமுவேல், கர்த்தரே சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரண்டகம் பண்ணுதல் பில்லிசூன்ய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபத்திக்கும், விக்கிராராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வாக்கியை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார்.
22 வசனத்தை திருப்பி வாசிங்க.
அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
பலியை பார்க்கிலும், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் எது? கீழ்ப்படுதல் பலிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே நான் போன கிழமைக்கு, அதுக்கு முதல் கிழமை, கீழ்ப்படியாததுனாலே நடந்த சில சம்பவங்கள், நடந்த சில காரியங்களை நாம் கவனித்து பார்த்தோம் இல்லையா? கீழ்ப்படியாததுனாலே ஒரு மனுஷனை சீக்கிரத்திலே தேவன் தேவ சமூகத்தில் இருந்து தள்ளிவிட முடியும். கீழ்ப்படியாததுனாலே தேவன் ஒரு மனுஷனை அகற்றிவிட முடியும், அவருடைய சமூகத்தில் இருந்து விலக்கிவிட முடியும் என்று சொல்லி நாம் சில வேதத்திலே நடந்த சம்பவங்களை காண்பித்து, அதனாலே நடந்த சில காரியங்களை கவனித்து அந்த நாளிலே கடந்து சென்றோம். இந்த நாளிலே ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்திலே கீழ்ப்படிவதனாலே நடப்பது என்ன? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே நடக்கிற நன்மை என்ன? அல்லாவிட்டால் அதனாலே வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை கவனித்து பார்த்து நாம் கடந்து செல்லலாம் சொல்லி நான் விரும்புகிறேன். ஆகையினாலே திருப்பிக் கொள்ளுங்கள் லூக்கா 5 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிங்க.
பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டுறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலே சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னார்கள்.
இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? நீ திரும்பவும் போய் ஆழத்திலே உன் வலையை போடு. இதுல முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, அவர்கள் அப்பதான் வந்திருக்கிறார்கள். எங்கே மீன் பிடிப்பதற்கு போய் கடல்ல இரவு முழுத்திலும் இருந்து படாத பாடுகள் பட்டு அவர்கள் திரும்பி வந்திருக்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? திரும்ப போங்கப்பா, திரும்ப நீங்க போங்க. அப்ப பேதுரு என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவரே, நாங்க இரவு முழுத்திலும் இதைத்தான் செய்துவிட்டு வந்திருக்கிறோம். நாங்க இரவு முழுத்திலும் இந்த வேலையை தான் செய்துவிட்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் நீர் சொல்லுகிறபடியினால், நீர் அதை சொல்லுகிறபடியினால் நான் இதை செய்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படுகிறது என்பது மிகவும் கஷ்டமானது. ஒருவருக்கும் எங்களை நாம் விட்டு, ஒருவருக்கு கீழே எங்களை நாம் நிறுத்தி, எங்களை தாழ்த்தி அவர்களுக்குள்ளே நிற்பது என்பது மனுஷீகரித்து ரீதியிலே மிகவும் கடினமானது. பாருங்க, மிகவும் கடினமானது. ஆனாலும் கீழ்ப்படிவு இல்லாமல் ஆசீர்வாதம் கிடையாது. தேவனுடைய சமூகத்திலே கீழ்ப்படிவு இல்லாமல் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கீழ்ப்படிவு இல்லாமல் நாம் ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது. கீழ்ப்படிவு இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. இது உண்மையின் மேல் உண்மை. ஏன் தெரியுமா? கடந்த 2 கிழமைக்கு முதல்ல நாம் பார்த்த பார்வையிலே தேவனுக்கு கீழ்ப்படியாத மனிதர்களை தேவன் தேவ ஊழியத்தில் இருந்து விலக்கினார். தேவனுடைய சமூகத்தில் இருந்து விலகி போனார். அபிஷேகம் இருந்தது, வல்லமை இருந்தது, வரம் இருந்தது, நல்ல வாழ்வு இருந்தது, கனி இருந்தது. ஆனாலும் கீழ்ப்படிவில்லை. அதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? சவுல் ராஜா சாமுவேலோடு வாக்குவாதம் பட்டு, அதாவது வாக்கு மாறுகிற பொழுது அவன் என்ன தெரியுமா சொன்னா? ரெண்டதம் பண்ணாத சொன்னா என்ன? அவனுடைய பார்வையிலே சாமுவேல் ஒன்றை சொல்ல, சவுல் என்னும் ஒன்றை சொல்லுவது. தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய வாயா இருக்கிற ஒரு மனுஷன் வந்து சொல்லுகிற வார்த்தைகளை உனக்கு ஏற்றுக்கொள்ள தெரியணும். அது கஷ்டமாக இருந்தாலும், கடினமாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள தெரியணும். இன்னைக்கு நாம் பார்க்கிற சில வார்த்தையில் ஆச்சரியமானவைகள். ஏன் தெரியுமா? எந்த மனிதனும் எந்த மனுஷியும் நினைப்பது என்ன தெரியுமா? தேவன் எனக்கு ஏற்ற விதத்திலே தான் பேசுவார், தேவன் நான் விரும்புகிறது தான் எனக்கு சொல்லுவார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நாம் நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அப்படி அல்ல. பேதுரு கடற்கரையிலே கடல் மீன் இரவு முழுத்திலும் கஷ்டப்பட்டு, அதோட அதுல பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுன்னா, பேதுரு அவனுடைய வேலையிலே அனுபவசாலியும் கூட. அவருக்கு அதுதான் வேலையே, அவருக்கு அதுதான் வேலை இல்லையா? எந்த நிலைமையில போய் எங்கே வலியை போடலாம், எந்த நிலைமையில போய் எங்கே என்ன செய்யலாம், மீனை எப்படி பிடிக்கலாம் என்று சொல்லி அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதனுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? திரும்ப போ. இன்றைக்கு அநேகர் அல்லாவிட்டால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் அனுபவம் இருந்து விட்டால் எங்களை விட்டா ஒருவரும் கிடையாது. எங்களுக்கு சில காரியங்களில் அனுபவம் இருந்து விட்டால் மற்றவர்கள் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ள தெரியாது. ஆனால் பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே, நீர் சொல்லுகிறபடியினால நான் போகிறேங்க, நீர் சொல்லுகிறபடியினால் அதை நான் செய்கிறேன் என்று சொல்லி திரும்ப போனதன் நிமித்தம் என்ன நடந்தது தெரியுமா? ஆசீர்வாதம், ஆசீர்வாதமோ ஆசீர்வாதம். வலை கிளியத்தக்கனவையாக மீன்களை பிடித்துக் கொண்டு வந்தார். அவர்கள் மாத்திரமல்ல, அவன் கீழ்ப்படிந்தது நிமித்தம் பக்கத்தில் இருந்த எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உருவாயிட்டது இல்லையா? ஆகையினாலே நான் என்ன சொல்லுகிறேன் சொல்லிச்சுன்னா, தேவனுடைய சமூகத்தில் இருந்து உனக்கு ஒரு வார்த்தை வருகிறது சொல்லிச்சுன்னா, தேவ ஊழியத்தில் இருந்து உனக்கு ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னா அதை கட்டியாய் பிடித்துக்கொள், அதற்கு கீழ்ப்படி. கீழ்ப்படிவதற்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள், அதை ஏற்றுக்கொள். ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம் என்பது கீழ்ப்படிவிலே தங்கி இருக்கிறது. ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை விரும்பாத எந்த மனுஷரும் கிடையாது, நன்மையை விரும்பாத எந்த மனுஷரும் கிடையாது. ஆனால் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது நமக்கு தகாதது, அல்லாவிட்டால் விரும்ப தகாதது என்று சொல்லி சொல்லலாம் இல்லையா? ஆகையினாலே பேதுருவை போல சில காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், பேதுருவை போல சில காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் இல்லையா? பேதுரு மீன் பிடிக்கிற ஒரு மனிதன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி சொன்னார் இல்லையா? இன்றைக்கு நாம் அநேக தடவை அநேக ஊழியங்களை செய்து செய்து கலைத்து போய்விட்டோம் இல்லையா? அநேக தடவை புறப்பட்டு போய் போய் கலைத்து போய்விட்டோம் இல்லையா? அநேக தடவை ஒரே இடத்திற்கு போய், ஒரே நகரத்திற்கு போய், ஒரே விசுவாசிட்டு போய், ஒரே ஜனங்கள்கிட்ட போய் கலைத்து போய்விட்டோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் பேதருக்கு என்ன தெரியுமா சொன்னார்? நீ கலைத்தது உண்மைதான், நீ பிரயாசப்பட்டது உண்மைதான், பலன் இல்லாமல் வந்திருக்கிறது உண்மைதான், ஆனாலும் ஆனாலும் திரும்பிப்போ, ஆனாலும் திரும்பிப்போ. எங்கே ஆண்டவரே? கடலுக்கு போ. ஏன் ஆண்டவரே? நீ கீழ்ப்படுகிற பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவாய். இன்றைக்கு அநேகர் நாம் ஒரு தடவை செய்கிறோம், ரெண்டு தடவை செய்கிறோம், சோர்ந்து போய்கிறோம், விட்டு விடுகிறோம் இல்லையா? திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்தாலும் அதுல பெரிய நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன் நினைச்சுனா, நம்முடைய அனுபவம் எல்லாம் எண்ணத்தில் இருக்கிறது, பேதுருவை போல ஆண்டவரே இரவு முழுத்திலும் போன ஆண்டவரே, காலம் முழுத்திலும் போன ஆண்டவரே, மாசம் முழுத்திலும் போன ஆண்டவரே, இனி வேண்டாப்பா, இனி வேண்டா ஆண்டவரே, இனி வேண்டா ஆண்டவரே. ஆனால் பேதுரு என்ன தெரியுமா சொன்னா, நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே, நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே, அதனால நான் போகிறேன். அனுபவசாலிதான், எனக்கு அனுபவம் இருக்கிறது, எனக்கு சில காரியங்கள் அனுபவம் இருக்கிறது, ஆனாலும் நீர் சொல்லுகிற படியினாலே நான் அதற்கு கீழ்ப்படிந்து நான் திரும்பவும் வலையை போடுகிறேன் ஆண்டவரே. வலை நிறைய, வலை நிறைய, வலை நிறைய மீன்களை பிடித்துக் கொண்டு வந்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? பல வருஷங்களாக நாம் ஒரு குடும்பத்தை போய் சந்திக்கலாம் பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்பாக இருந்தது போல அந்த மனுஷன் இன்றைக்கு இருக்க போறது இல்லை. நேரங்கள், காலங்கள், சமுதாயங்கள் மாறுகின்ற உலகத்திலே ஒரு மனுஷன் இருந்த நிலையிலே இருக்க போறது கிடையாது. அவனோட வாழ்க்கை தள்ளாடுகிற காலங்கள், நேரங்கள் உருவாகிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், போ ஆண்டவரே, நாங்க போயிட்டேப்பா, திரும்ப போ. இல்ல ஆண்டவரே, நான் இத்தனை மாதமாக அந்த ஜனத்துக்காக ஜெபம் பண்ணினேன், அங்கே போனேன், அங்கே வந்தேன், என்னால முடியல ஆண்டவரே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? போ, நீர் சொல்லுகிற படியினால் நான் போகிறேன் ஆண்டவரே, நீர் சொல்லுகிற படியினால் நான் திரும்ப போகிறேன் ஆண்டவரே, திரும்ப வலையை வீசுகிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் சொல்லுகிற படியினால் இதை நான் செய்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். இரண்டாவதம் பண்ணினால் தேவன் நம்மளை தள்ளி விடுவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வறண்டாத வாதம் சொன்னா என்ன, பெரிய சண்டையா பிடித்தார்கள்? இல்லவே இல்லை. சவுல் சொன்னார் அப்புண்டை, சாமுவேல் சொன்னார், தேவன் சொன்னதை மாறி மாறி சொல்லுகிறதை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ வறண்டாவாதம் பண்ணுகிறா. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் வறண்டாவாதம் பண்ணுகிறோமோ எனக்கு தெரியாது. ஆனால் சொல்வதற்கு கீழ்ப்படி, அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சில காரியங்கள் சொல்லுகிற பொழுது அது நம்முடைய சூழ்நிலைக்கு ஒத்ததாக இருக்காது, அது கடினமானதாக இருக்கும், அது கஷ்டமானதாக இருக்கும், அது ஏற்றுக்கொள்ள தகாததாக இருக்கும். ஆனாலும் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிற பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வாதாக மாற்றுவார் என்பதை மறந்துவிடக் கூடாது. நோவான்கிற தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த பெரிய கப்பலை கட்டினான் பாருங்க. ஆனால் அந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக அநேகருடைய நகைச்சுவருக்கு அவன் பதிலா அவன் 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 காரணமானான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனாலும் என்ன நடந்தது? ஆனாலும் என்ன நடந்தது? நோவா சொன்னான், இல்லை ஆண்டவர் சொன்னார் கட்டுகிறேன், ஆண்டவர் சொன்னபடியினால் நான் அதை செய்கிறேன், ஆண்டவர் சொன்னபடியினால் இப்படி நான் நடக்கிறேன். அநேகர் கேலி செய்தார்கள், அநேகர் கேலி செய்தார்கள். எங்கே மழை வரப்போகிறது, எங்கே அது வரப்போகிறது, எங்கே இதுவரை போகிறது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதலா இல்லையென்று சொல்லினால் பலியா? எது மேன்மையானது, எது முக்கியமானது, எது சரியானது என்பதை நாம் ஆராய வேண்டும், ஆராய வேண்டும். தேவனுக்கு காரியங்களை செய்வதற்கு துடிக்கிற நாம் முதல்ல தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது தேவன் ஆசீர்வாதத்தினாலே எங்களை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு வேதத்திலே ஏராளமான வார்த்தைகள் சாட்சியாக நமக்கு இருக்கிறது. ஆகையினாலே நீர் சொன்னபடியினால் திரும்ப நான் வலையை போடுகிறேன் ஆண்டவரே. நீர் சொன்னபடியினால் திரும்ப வலையை நான் போடுகிறேன் ஆண்டவரே. லூக்கா சாரி ஜோவான் 9வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஜோவான் 9வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அவர் அப்புறம் போகையில் புறவி குருடனாய் ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதி உத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலமாய் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இதைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான்.
பார்வை அடைந்தவனாய் என்ன செய்தான்?
திரும்பி வந்தான்
என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ இப்படி ஒரு குளத்திற்கு போ, எங்க சீலோவான் என்ற குளத்துக்கு போய் அங்கே உன் முகத்தை கழுவு, அங்கே உன் கண்ணை கழுவு, அப்பொழுது நீ சுகமாவாய். இது சந்தர்ப்பத்திற்கு அல்லாவிட்டால் அவன் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றது கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு அது ஏற்றது கிடையாது. அவனோ குருடன், அந்த மனுஷனோ குருடனாக இருக்கிறார். ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? நீ அந்த குளத்துல போய் நீ கழுவணும். நாம் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தேவனிடத்தில் இருந்து வார்த்தைகள் எப்பொழுதும் புறப்படாது. பாருங்க, நாம எதிர்பார்க்கிற விதத்துல தேவன் எங்களுக்கு வார்த்தைகளை எப்பவும் அனுப்ப போறது கிடையாது, சரியா? ஆகையினாலே நம்முடைய சூழ்நிலைக்கு மாறாகவும் தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆகையினாலே அந்த மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா? கஷ்டப்பட்டோ, துயரப்பட்டோ, துன்பப்பட்டோ, நாலு பேரை விசாரித்தோ, நாலு பேருடைய உதவியை நாடியோ, என்னவோ ஏதோ இயேசு சொன்ன வந்த அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு போய் அவன் கண்களை கழுவி சுகத்தை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில வார்த்தைகள் கடினமானவை, சிலவற்றை ஏற்றுக்கொள்ள கஷ்டமாயிருக்கிறது, சிலது கடினமானது, சில வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நம்மளால் முடியாது. ஆனாலும் ஆசீர்வாதம் வேண்டுமா? தேவனின் தேவையை சந்திக்க வேண்டுமா? தேவனின் காரியத்திலே கை வைக்க வேண்டுமா? தேவன் அதற்கு பதில் தர வேண்டுமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். பாருங்க, ஒரு குருடனை பார்த்து இப்படி செய்யலாமா, இப்படி சொல்லலாமா, இப்படி பேசலாமா என்று சொல்லி விவரிப்பது ஒரு பக்கம், உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா வேண்டாமா என்பது இன்னும் ஒரு பக்கம். அந்த குருடன் ஒரு வேளை சொல்லி இருக்கலாம், நான் ஒரு குருடன், இவ்வளவு தூரம் என்னாலே போக முடியாது, அல்லாவிட்டால் போற வழியில் அவன் எங்கேயாவது நின்றிருந்தால் கூட அவன் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க முடியாது. ஆகையினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, வேதம் நமக்கு என்று கொடுக்கிற செய்திகளை ஏற்றுக்கொள்ளுங்க, அதற்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு தேவன் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை, தேவன் எங்களை சந்திக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இது தேவனுடைய காரியமா நம்முடைய காரியமா? அது எங்களிடத்தில் பிழையா தேவனிடத்தில் பிழையா? இன்றைக்கு நாம் தேவன் சொல்லுகிறதை விட்டு மாறாக நடக்கிறோம். தேவன் அனுப்புகிற வார்த்தைகளை இறுக்கி பிடித்துக் கொண்டால் அதுவே நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணமாக மாறும். அப்படி இல்லையே, நமக்கு விருப்பமானபடி வாழுகிறது, நமக்கு விருப்பமானபடி நடக்கிறது, தேவ செய்திகள் வரும் பொழுது அதை கேட்டு அதை நாம் அபியாசப்படுத்துகிறோமா? ஆகையினாலே அவைகளை செய்யாமல் இருந்து கொண்டு தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, தேவன் என் பிரச்சனைக்கு பதில் கொடுக்கவில்லை, தேவன் எனக்கு அப்படி செய்யவில்லை என்று சொல்லி 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 ஜெபம் பண்ணுவதிலே பிரயோசனம் என்ன? தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்ததாக ஏற்றதாக தேவன் வார்த்தைகளை அனுப்புவார் என்று சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. அதற்கு எதிரான சில வார்த்தைகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது, அதற்கு எதிரான சில வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது, அதன்படி நடக்க வேண்டி இருக்கிறது. ஆகையினாலே அந்த குருடன் அதையும் கவனியாமல் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி முடித்தான் அல்லவா? இன்றைக்கு நமக்கு வருகிற வார்த்தைகள் அந்த சூழ்நிலையா இருக்கிறது? இல்லையே, நமக்கு எல்லாம் இருக்கிறது. அப்படி இருந்தும் தேவன் வார்த்தைகளை அனுப்பினால் அதை செய்வதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. பாருங்க, நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. அநேக ஆசீர்வாதங்கள் எங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே அகன்று போகிறது, எங்களை கடந்து போகிறது, எங்களை விட்டு விலகி போகிறது. அநேகர் நமக்கு தெரிகிறது இல்லை. கீழ்ப்படியாத வார்த்தைகள் எத்தனை ஆயிரம் நம்முடைய வாழ்க்கையிலே, கீழ்ப்படியான வார்த்தைகள், கீழ்ப்படியாத நேரங்கள், கீழ்ப்படியாத சம்பவங்கள் எத்தனை நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனா என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, ஆண்டவர் என்னை சந்திக்கவில்லை, ஆண்டவர் எனக்கு வாக்கு திட்டம் கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு அப்படி செய்கிறேன் சொன்ன ஆனா செய்யவில்லையே. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அவர் கொடுத்த அவ்வளவு வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறோமா? அதை நாம் சிந்திப்பதில்லை, அதை நாம் யோசிப்பதில்லை, அதை ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. ஆனால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை. பேதுரு சொன்னான், ஆண்டவரே நீர் சொல்லுகிறதின் படி நான் செய்கிறேன் ஆண்டவரே. இந்த குருடன் அப்படி இல்ல, ஆமா அப்படியா, அந்த குளத்துல போய் என்னை கழுவ சொல்றீங்களா ஆண்டவரே? அவன் கடந்து சென்றான், அவன் கடந்து சென்றான். ஏன் தெரியுமா? இத்தனை வருஷத்திலே அவன் எத்தனை இடம் போனானோ எனக்கு தெரியாது, ஆனால் கடந்து சென்றான். அவன் போய் அதை செய்து முடிந்த உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய கீழ்ப்படியாதையினாலே எத்தனை ஆசீர்வாதங்கள் கடந்து போகிறது, எத்தனை ஆசீர்வாதங்கள் எங்களை விட்டு அகன்று போகிறது இல்லையா? யோவான் 2:1 வாசிங்க.
3rd கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். தூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவைகளை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதிருந்ததனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான்.
இங்க பாத்தீங்கன்னா கானாவூர் கல்யாணத்திலே முதலாவது நடந்த அற்புதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். முதலாவது அற்புதம் என்ன? கானாவூர் கல்யாணத்திலே ஆண்டவர் தண்ணீரை ரசமாக்கினார். ஆனால் அது எந்த அடிப்படையில் நடந்தது தெரியுமா? மரியாள் என்ற தேவ மனிதர் என்ன சொன்னால் தெரியுமா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கப்பா, அவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யுங்க. அதை விட்டுட்டு அதுக்கு காது மூக்கு கால் கையெல்லாம் வைத்து ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. சொல்லுகிறதை அப்படியே செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையோ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. குறைவுகள் நம் வாழ்க்கையிலே ஏராளம். அதை நிறைவாக்குவதற்கு கீழ்ப்படிவு முக்கியமானது ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கீழ்ப்படியாம இருக்க நம்முடைய குறைவுகளை வரத்தினால நீக்க முடியாது. வரமுள்ள ஒரு ஊழியக்காரன் வந்து ஒரு வரத்தினால பொய் சொல்லுறோம் பொய் சொல்லாது என்று சொல்ல முடியாது. வணங்குறதா? ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நம்முடைய குறைவுகள் நீங்க தக்கனவே ஆக, நம்முடைய குறைவுகள் நீங்க தக்கனவே ஆக, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் எங்களை விட்டு அகன்று போக தக்கனவே ஆக, தேவனுடைய வார்த்தைகள் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அநேகர் வந்து ஆலோசனை சொல்லுவார்கள், தேவ ஊழியர்கள் வந்து ஆலோசனை கொடுப்பார்கள், ஆனால் என்ன செய்கிறோம் தெரியுமா? அதை தள்ளிவிடுகிறோம். அதை அப்படியே செய்வதில்லை. அது கஷ்டமானது, அது நுகம், அது கஷ்டமானது, அது செய்ய எங்களால் முடியாது. ஆனால் ஆசீர்வாதம் வேண்டும். என் குறைவுகள் நீங்க வேண்டும், என் கஷ்டங்கள் நீங்க வேண்டும், என் துன்பங்கள் நீங்க வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். அவர் சொல்லுகிறபடி, அதுல நின்ற வேலைக்காரன் தாறுமாற வேறு ஏதாவது செய்திருந்தால் கூட அன்றைக்கு அந்த அற்புதம் நடந்திருக்கவே நடந்திருக்க மாட்டாது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளுக்கு 1000 பதில்கள் இருக்கிறது தேவனுடைய சமூகத்திலே. ஆனால் கீழ்ப்படியாத வண்ணத்திலே அதை சுதந்திரிக்க முடியல, தேவனங்களை ஆசீர்வதிக்க முடியல, தேவனங்களை நடத்த முடியல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அதற்கு பதிலாக 1000 பதில்களை நாம் வைக்கிறோம் பாருங்க. அது ஏன் செய்ய முடியாது என்பதற்கு பல பதில்கள், பல வியாக்கியானங்கள், பல 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 பதில்களை கொண்டு ஏன் பிரதர் இதை செய்ய முடியாது, இது செய்ய முடியாது, இது கஷ்டமானது, எனக்கு அப்படி, எனக்கு இப்படி, எனக்கு இப்படி. அவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் என்ன சொல்லுகிறார்? அவருடைய வார்த்தை உனக்கு என்ன சொல்லுகிறது? அதை ஏற்றுக்கொள், அதன்படி நட. கடினமானதுதான். அநேகர் சூழ்நிலை கடினமானது இருக்கும் இல்லையா? கடினமான சூழ்நிலையில் இருக்கிற பொழுது இன்னும் கடினமான வார்த்தை வரும், அது செய்ய முடியாதுங்க. ஏன்? நான் இருக்கிற சூழ்நிலை கடினமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, இது தேவனத்தில் வந்த மாதிரி எனக்கு தெரியல. வேதத்தில் நான் பார்த்தது என்ன? இந்த குருடனுக்கே அப்படி ஒரு பதில் கிடைக்கும் சொல்லி சொன்னா, உனக்கு அதைவிட மோசமான ஒரு பதில் தேவனத்திலிருந்து வருவதை யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த குருடனே அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்து செய்வானே. ஆனால் நீயும் நானும் எம்மாத்திரம், நீயும் நானும் எம்மாத்திரம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி. குறைவு உருவாகிவிட்டது, குறைவு நம்முடைய வாழ்க்கையிலே. அவர் என்ன சொல்லுகிறார் அதை அப்படியே செய்யுங்கள். நாம் இதுவரைக்கும் எப்படி செய்கிறோம்? நாம் இதுவரைக்கும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இதுவரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை நாம் ஆராதனைக்கு வருவது, தேவ வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பதற்கு, ஏதோ செய்தி கேட்பதற்கு அல்ல, வேதத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்பதற்கு அல்ல. அது என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அது தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வேண்டும். அது தேவனுடைய சமூகத்தில் இருந்து எனக்கு வர வேண்டியதை கொண்டு வர வேண்டும். ஆகையினாலே கீழ்ப்படிங்க, தேவனுடைய சமூகத்தில் கீழ்ப்படிங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. இப்ப வாசிங்க, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. Thank you. அடுத்த வாசி வாசிங்க அடுத்து. நாகமான் என்ற ஒரு மனுஷன், படைத்தளபதி, பெரிய படைத்தளபதி, அவனுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது தெரியுமா? குஷ்டரோகம். குஷ்டரோகம், இந்த குஷ்டரோகம் நீங்கணும். அவனிடத்துல எல்லாம் இருக்கிறது, எல்லா காரியங்களும் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, இருந்தாலும் குஷ்டரோகம் பாருங்க. அநேகரிடத்துல இருக்க வேண்டியது எல்லாம் இருக்கிறது, இருக்க வேண்டியது கட்ட, இருக்க கூடாதது எல்லாம் இருக்கிறது, இருக்க வேண்டியது இல்லை. பாருங்க, இந்த படைத்தளபதி இந்த தேவ மனுஷனை குறித்து கேள்விப்பட்டு இங்க போனா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஊழியக்காரன் வருவார், என்னை கூப்பிடுவார், ராஜ மரியாதையோடு உள்ளுக்கு வர செய்வார். மனுஷீகம் இல்லையா? நாம் எல்லாம் இதைத்தான் நினைக்கிறது இல்லையா? அவர் தொட்டு ஜபம் பண்ணுவார், கூப்பிட்டு இருத்தி ஜபம் பண்ணுவார், கூப்பிட்டு இங்க வாங்க, உங்களை விட்டா ஒருவருமே கிடையாது சொல்லி அனைத்து என்று சொல்லி அந்த ஒரு எதிர்பார்ப்போடு அவர் தலைவர்களோடு குதிரைகளோடு வந்து நின்றா. பாருங்க நடந்தது என்ன தெரியுமா? வாசலுக்கு வெளியே வச்சு என்ன தெரியுமா சொன்னா? நீ போய் ஏழு தரம் முழுகினி என்று சொல்லி சொன்னா உன் குஷ்டம் நீங்கிரும். ஏழு தரம் நீ முழுகினு சொல்லிச்சுன்னா உன் குஷ்டம் நீங்கிரும். அவனுக்கு வந்த கோபம் என்ன தெரியுமா? இத மாதிரி தான் நாமளும் நினைக்கிறோம். என்ன தெரியுமா? நாம எதிர்பார்க்கிறது இப்படி, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எங்களுடைய சூழ்நிலையை தங்கி இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளைத்தான் தேவன் எங்களுக்கு சொல்லுவார் என்று சொல்லி நாம் நினைத்து வாழுகிறோம் இல்லையா? என்னுடைய வாழ்வில் இருக்கிற குறைவுக்கு தக்கனவையாக ஏற்றதாகத்தான் தேவன் பேசுவார் என்று சொல்லி நாம் நினைத்து நடந்து கொள்ளுகிறோம். ஐயா, இந்த மனுஷன் எவ்வளவு தூரத்தில் இருந்து அடுத்த தேசத்து அதிகாரி புறப்பட்டு வந்து என்ன சொன்னான் தெரியுமா? என்னை கூப்பிடுவார்கள், எனக்கு ராஜ மரியாதை கொடுத்து என்னை அழைத்துக் கொள்வார்கள். தேவ ஊழியக்காரன் என்ன தெரியுமா சொன்னான்? போய் அதுல இருக்கிற குளத்துல முழுகி எலும்பு ஏழு தடவை, அதுக்கு பிறகு வா, மிச்சம் பேசலாம் இல்லையா? இன்றைக்கு தேவ ஊழியர்கள் சில வார்த்தைகளை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு சரியான கஷ்டமா இருக்குது பாருங்க, சரியான கஷ்டமா இருக்குது பாருங்க. ஏன்? எங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்ததாக அது இல்ல, நாம இருக்கிற சூழ்நிலைக்கு அது ஏற்றதாக அல்ல, ஆகையினால இது எங்களாக செய்ய முடியாது. பாருங்க, இதைத்தான் அந்த மனுஷனும் சொன்னான் இல்லையா? நான் இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா? கிறிஸ்தத்துல இருக்கிறேன், முழுக வேண்டியதுக்கு எத்தனையோ ஆறுகள் என் தேசத்துல இருக்கிறது, இங்க வந்து அதிகம் வாசலுக்கு வெளியே வச்சு என்ன போய் அதுல போய் முழுகிட்டு வாண்டி சொல்றானே என்று சொல்லி கடும் கோபத்துல திரும்பி போகிறார். பாருங்க, இன்றைக்கு சில ஆலோசனைகள் கொடுக்கிற பொழுது, இன்றைக்கு சில வார்த்தைகளை செய்யுங்கள் சொல்லுகிற பொழுது எத்தனை பேர் சிறந்து கொண்டு போகிறீர்கள், எத்தனை பேர் கோபத்திலே போகிறீர்கள், வீட்டில போய் அதை குறிச்சு கத்தி குளறி திரு விளையாடுகள் விளையாடுகிறது. ஏன் தெரியுமா? நீ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் உனக்கு சுகம். கஷ்டமானது, கடினமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, உன்னுடைய சூழ்நிலைக்கு எதிரானது, அதை ஏற்றுக்கொண்டாத்தான் உனக்கு சுகம். இல்லை என்று சொல்லிச்சுன்னா உன் வாழ்நாள் முழுத்தலும் நீ குஷ்டத்தோடு தான் வாழ வேண்டும். இன்னைக்கு கேள்வி பேசுகிற பொழுது உள்ளான வாழ்க்கையினுடைய குஷ்டத்தை குறித்து பேசினேன். நமக்கு வெளியான குஷ்டங்களை பார்த்து பார்த்து வெளியிலேயே குஷ்டங்களை தேடித் திரிகிறோம். பாருங்க, நம் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ளுக்கு இருக்கிற உள்ளான குஷ்டங்கள் சுகம் அடைவதற்கு ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை நாடுங்க என்று சொல்லி பேசினேன் இல்லையா? ஆகையினாலே படைத்தலைவனாக நாகம்மான் வெளியே வந்து நிற்கிறான். பாருங்க, எதிர்பார்ப்பெல்லாம் நொறுக்கடிக்கப்பட்டு விட்டது. தேவ ஊழியக்காரன், உனக்கு நமக்கு அநேக காரியங்கள் எனக்கு தெரியும். அநேகருடைய காரியங்கள் ஒரு ஆலோசனையாக, ஒரு தேவ செய்தியாக சில காரியங்களை பேசுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் போய் சிக்குண்டு சிதறுண்டு திரும்பி வந்து கண்ணீர் விட்டு அநேகரை நாம் சொல்ல முடியும். அன்னைக்கு பாஸ்டர் நான் நீங்க சொல்ல சொல்ல நான் செய்யல, அன்னைக்கு பாஸ்டர் நீங்க சொல்லக்கு நான் கேட்கல, ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கிறேன், இன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். அன்னைக்கு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு கடினமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது, சூழ்நிலைக்கு எதிர்மாறாக இருந்தது. இன்றைக்கு உன் கெதி ஏன் எப்படி இருக்கணும்? அன்றைக்கு நாகம்மான் தேவ ஊழிக்கார் எலியா சொன்னதுக்கு மாறாக செய்து கடந்திருந்தா சீக்கிரத்திலே அவன் மரித்திருப்பான். குஷ்டரோகம் என்பது 5 வருஷத்துக்கு முன்பதாக சுகமடைகிற ஒரு வருத்தம் கிடையாது, அது சாகும் வரைக்கும் இருக்கிற மனுஷன் வருத்தம், அது அப்படியே போய்விடும் பாரு. அதனாலேதான் அந்த மனுஷன் சாவான். ஆகையினாலே தேவனுடைய வார்த்தை உனக்கு புறப்பட்டு வருகிற பொழுது உனக்கு ஏற்றதாக, உனக்கு தகுந்ததாக, உனக்கு விருப்பமான வார்த்தைகளாக எல்லாம் வராது பாருங்க. அதற்கு எதிராக, அதற்கு மாறாக ஏதோ இருபுறமும் கருக்குள்ள பட்டியமணி சொல்றது சும்மா பிச்சுட்டு போகும் பாருங்க. அதை ஏற்றுக்கொள், அதன்படி நட, அதற்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொட்டு வாழு, அது உனக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லி சொன்னா ஐயோ பரிதாபம் பாருங்க, ஐயோ பரிதாபம். ஆச்சரியம் என்ன தெரியுமா, பதில்களை பாருங்க. குருடனுக்கு இயேசு சொல்லுறார், சீலோவான் குளத்துக்கு போன்னு சொல்லி. இந்த மனுஷன் வந்து வாசல் இருக்க எலியாத்துக்கு அதிர்ச்சி என்ன சொல்றான், போய் அந்த குளத்துல ஏழு தரம் அரை குறைவான கீழ்ப்படுதலுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. 7 தரம் என்று சொல்லிச்சுன்னா நீ 7 தரம் மூழ்கணும். இன்னைக்கு ஒருக்கா மூழ்க பண்றதுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா. ஒரு தடவை மூழ்கி எழும்புங்கப்பா, ஞானஸ்தானம் எடுக்கன்னு சொல்லி சொன்னா அதற்கு பல வியாக்கியான பதில், பல பதில்கள் எனக்கு அது இது என்று சொல்லி ஏராளமான காரியம் இல்லையா. அன்னைக்கு எலியா சொன்னான் என்ன சொன்னா, 7 தரம் நீ மூழ்கணும், 7 தரம் வழியே நீ வரணும், அப்பொழுது சுகம் உண்டாகும். செய் இல்லைன்னு சொன்னா போ, செய் இல்லைன்னு சொல்லி சொன்னா போ. இன்றைக்கும் வேதம் மாறல பாருங்க, வார்த்தைகள் மாறல பாருங்க. உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, உனக்கு வாழ்வு வேண்டுமா, உனக்கு சுகம் வேண்டுமா, சொல்லுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நமக்கு அதுல எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது பாருங்க. சொல்லுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள், சுகம் உண்டு இல்லையா. ஆகையினாலே 7 தரத்துக்கு அவன் மூழ்கி சொன்னிச்சுன்னா 2 தரம் மூழ்கி இருந்தால் கூட அவனுக்கு சுகம் இருக்காது. ஆகையினாலே கீழ்ப்படிவு என்பது அரைகுறைத்தனமாக செய்யக்கூடாது. முழுமையாக நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும், முழுமையாக நாம் எங்களை கீழ்ப்படிய வேண்டும், முழுமையாக எங்களை நாம் அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் கீழ்ப்படிவு. அந்த மனுஷனைத்தான் தேவன் நடத்த முடியும், அந்த மனுஷனைத்தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும், அந்த மனுஷனோடு தான் தேவன் பேச முடியும், அந்த மனுஷனோடு தான் தேவன் உறவாட முடியும் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. வரமிருந்தும் கீழ்ப்படிவு இல்லைன்னு சொல்லிச்சுனால் தேவன் அந்த மனுஷனோடு பேச முடியாது. அபிஷேகம் இருந்தும் கீழ்ப்படிவில்லைன்னு சொல்லிச்சுனா ஆண்டவர் சொன்னார், விலக்கி விடுவேன் அந்த மனுஷன் சொல்லி. ஆகையினாலே கீழ்ப்படிவு இல்லாமல், கீழ்ப்படிவு இல்லாமல் தேவனுக்கு நான் பெரிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி சொல்லாதிருங்கள். தேவனுக்கு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி சொல்லாதிருங்கள். தேவனுக்கு அவன் நான் அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்லி சொல்லாதிருங்கள். ஏன் தெரியுமா, கீழ்ப்படிவை விட பெரிய ஒரு காரியம் கிடையாது. பலிகள், ஊழியங்கள், முக்கிய காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாம் செய்ய துணிந்தாலும் கீழ்ப்படிவு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா தேவனுக்கு முன்பாக அவைகள் எதுக்குமே கிடையாது. ஆகையினாலே அரை குறைவான கீழ்ப்படுதலாக இருக்காதுங்க, கொஞ்சம் கீழ்ப்படுகிறது. வார்த்தை வருகிற பொழுது எதுவரைக்கும் எங்கள்ட அந்த வார்த்தைக்கு எங்களுக்கு ஒப்புக் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படுகிறது. முழுமையான கீழ்ப்படுதல், முழுமையான கீழ்ப்படுதல், முழுமையான. அந்த குருடன் வந்து சொல்லி இருக்கலாமே, அறவழியில போய் எங்கேயாவது மோத்த கழுவி கண்ணை கழுவி இருந்தா சுகம் உண்டாயிருக்குமா. சரி, இந்த மனுஷன் நாமான் கூட தன் தேசத்துல போய் 7 தரம் மூழ்கி இருந்தா சுகம் வந்திருக்குமா, வந்திருக்காதுங்க. ஏன் தெரியுமா, தேவ ஊழியக்காரன் ஒன்றை சொன்னான், அதன்படி செய்யணும், அதன்படி செய்யணும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம கீழ்ப்படியாமல் போன இடங்கள் எத்தனை ஆயிரம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் கொடுத்த ஆலோசனைக்கு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியான போன எத்தனையோ இடங்கள். அதனாலே நீயும் நானும் இழந்து போன ஆசீர்வாதங்கள் எத்தனையோ இருக்கிறது. அதனாலே நீ விட்டு கண்ணீர், நான் விட்டு கண்ணீர் ஏராளம் இருக்கிறது. அதனாலே கவலைப்பட்டு நேரங்கள் ஏராளம் இருக்கிறது. யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. ஆகையினாலே முழுமையாக தேவனுக்கு கீழ்ப்படிங்க, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் பாத்தீங்க, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிட்டு, அவர் எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தூருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள் பானையில் ஒருபடி மாவும் களியத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல், என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஈவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தினுமேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை.
பாத்தீங்கன்னா ஒரு விதவை தன்னுடைய மகனோடு சேர்ந்து கடைசியில என்ன நிலைமை, கடைசியாக சாப்பிட்டு நான் சாப்ப போறேன், முடிவு அவருடைய முடிவு எடுத்து விட, என்ன கடைசியாக நாம் இதை சாப்பிட்டு என்ன செய்ய போறோம், நான் சாக போறோம். எலியாவுக்கு சொல்லப்படுது, எலியா இங்க பாருங்க எங்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான், இதை நான் சாப்பிட்டு சாக போறேன். இந்த தேவ மனுஷன், தேவ ஊழியக்கான தேவ பரத்தி தேவ வல்லமை பெற்ற மனுஷன் என்ன தெரியுமா சொல்றான், நீ சாப்பிட்டு சாகிறது ஒன்று, அது இருக்கட்டுக்கும், அதற்கு முன்பாக நீ எனக்கு ஆகாரத்தை கொண்டு வா. என்னையா இது, சரியா நியாயமா? இப்படித்தான் இன்றைக்கு நாம் வியாக்கியானம் பண்ணுகிறோம் இல்லையா? தேவ ஊழியக்காரர்கள் அநேக முடிவுகளை எடுத்து அநேக காரியங்களை செயல்படுத்துகிற பொழுது நல்லவர்களாகி நீங்களும் நானும் எத்தனை வியாக்கியானம் செய்கிறோம் தெரியுமா? இப்படியா, அப்படியா, சரியா, புளியா, எங்க, ஏது? புலம்புறம் பாருங்க. எலியா தீர்க்கதரிசி சாக போகிற மனிதனிட்ட கூட வராண்டி எடுத்து சாப்பிடறதுக்கு நிற்கிறான் பாருங்க. அப்படி இருந்தும் அந்த மனுஷன், ஐயா நான் மறிக்க போகிற நேரத்தில் இருக்கிறாது, நீ சொன்னதெல்லாம் சரி நீ செய், ஆனா நீ செய்வதற்கு முதல்ல எனக்கு ஒரு பங்கை கொண்டு வா, எனக்கு ஒரு பங்கை கொண்டு வா. அந்த ஏழை ஸ்திரி என்ன செய்தால் தெரியுமா? எலியா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி அவங்க சாப்பிடறதுக்கு முதல்ல இரக்கமில்லாத ஒரு மனுஷன் பாருங்க. இன்னைக்கு இரக்கமில்லாத முடிவுகள் சிலது இருக்கிற பொழுது நாம யோசிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் முடிவா, இதெல்லாம் சரியா? அந்த மனுஷன் சொன்னா, கொண்டு வா முதல்ல எனக்கு. அந்த பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் அந்த மனுஷனுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் குறையவே இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா, குறையவே இல்லைங்க. இன்னைக்கு அநேக முடிவுகள் உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய ஊழியத்திலே, உன்னுடைய சபையிலே, உன் ஊழியக்காரன் எடுக்கிற பொழுது பேசாம இரு, ஒன்றுக்கும் பயப்படாத, நீ சாகும் வரைக்கும் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். இதுதான் இங்கே நடந்தது பாரு. அந்த ஏழை ஸ்திரி, ஐயா ஐயா நானும் என் பிள்ளையும் மறிப்பதற்கு முன்னால சாப்பிடறதுக்கு வச்சிருக்கிறோம், பரவாயில்லை நீ கொஞ்சம் கொண்டு வா, எனக்கு கொண்டு வா. என்ன கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இது பிள்ளையண்டா புள்ள, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சரியில்லை. நீங்களும் அதுதான் சொல்லிங்கன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தேவ மனுஷன் சொன்னா, முதல்ல நீ செய், அதுக்கு பிற்பாடு நான் பார்க்கிறேன். உன் ஊழியக்காரன் உனக்கு கொடுத்திருக்கிற போதகர் உனக்கு ஒரு காரியத்தை சொன்னா கண்ணை மூடிட்டு செய், நீ ஒன்றுக்கும் யோசியார், ஒன்றுக்கும் யோசியார், ஒன்றும் நடவாதங்க, நீ பேசாம செய், நீ வாழுவாய், உன் குடும்பம் வாழும், சபை வாழும், ஊழியம் வாழும், இதுக்கு பயப்படவே கூடாது பாருங்க. அப்படி பயப்பட்டு அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம இருந்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, தேவன் உன்னையும் சரி என்னையும் சரி ஆசீர்வதிக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை வார்த்தைகளை நாம் புறக்கணித்திருக்கிறோம் இதுவரைக்கும், எத்தனை வார்த்தைகளை நாம் புறக்கணித்திருக்கிறோம். சிலருக்கு எங்களோடு தேவன் பேசுகிறார் என்று சொல்லி தெரிந்தும் அதை ஏற்றுக்கொள்றதில்லை, அதை ஏற்றுக்கொள்றதில்லை. ஏனோ எதுக்கு எனக்கு தெரியல, அவங்களுக்கு நல்லா தெரியும், இது எனக்கு தான் ஆண்டவர் பேசி இருக்கிறார், ஆண்டவர் சொல்லி இருக்கிறது எனக்கு தான் தெரியும், ஆனா அதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அதுக்கு கீழ்ப்படுகிறதில்ல. பல நாள் கழித்து ஏயா அது நிமித்த நீ கண்ணீர் விடணும், ஏன் அது நிமித்த நீ கவலைப்படணும். ஆகையினாலே நீ கீழ்ப்படியாமல் இருக்கிற பொழுது தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. கீழ்ப்படியாத ஒரு மனுஷனை தேவன் பாவிக்கவும் முடியாது. கீழ்ப்படியாத ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை தேவன் நடத்த முடியாது. கீழ்ப்படியாதது சமம் ரெண்டதும் பண்ணுதல் என்பதை நாம் தவிர்க்க முடியாது. ஆகையினாலே சரி, மத்தை 3:13 வாசிங்களா, அதையும் வாசிச்சு நான் முடிச்சிருக்கேன். மத்தை 3:13,
அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீ என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது எனக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான்.
முடியாது. ஏன் யோவான் என்று சொல்லி கேட்ட பொழுது என்ன தெரியுமா சொன்னாரு, நான் தான் உம்மிடத்திலிருந்து ஞானஸ்தானம் பெறணும் ஆண்டவரே, நான் எப்படி உமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், இப்படி எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றுவது நமக்கு
நல்லது,
இப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது இல்லையா. ஆகையினாலே ஞானஸ்தானம் எடுங்க, ஞானஸ்தானம் எடுங்க, ஞானஸ்தானம் எடுங்க சொல்லி சபை உருவான நாளில இருந்து புலம்பிட்டு தான் இருக்கிறோம் இதுல. ஆனா எல்லாரும் சந்தர்ப்பங்களும் ஏற்ற நேரங்களும் சூழ்நிலைகளையும் தேடிக்கொண்டு நாம் இருக்கிறோம். இதற்கு பேர் கீழ்ப்படிதலா? இதற்கு பேர் கீழ்ப்படிதலா? ஆகையினாலே தேவன் ஆண்டவர் சொல்லி வைத்த அந்த கட்டளை, அல்லாவிட்டால் அந்த நியமம், அதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க, அதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க, அதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. யோவான் தான் என்று நான் ஆண்டவரே நான் உம்மாலே பெற வேண்டும், இதை இந்த காரியத்துக்கு கீழ்ப்படியா, இந்த காரியத்துக்கு கீழ்ப்படி. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, ஞானஸ்தானம் எடுக்க விரும்புற நீங்க, இது வேதத்துல வந்து நீங்க விருப்பம் சொன்னா செய்யலாம் என்று சொல்லி எழுதப்படவில்லை. நீ எல்லாரும் இதை செய்தாக வேண்டும். அதனுடைய அர்த்தம், நீ பழைய மனிதனுக்கு மரிக்கிறார், இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, இனிமேல் வாழக்கூடாது என்றதனுடைய அடிப்படையிலே அதை நீ செய்கிறார். அதற்கு பிறகு ஞானஸ்தானம் எடுத்து 7 எல்லாம் நீங்க முழுக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே தடவை முழுகி ஒரே தடவை எழும்பினால் அது உன்னை தேவனோடு நெருக்குகிறது, அல்லாவிட்டால் தேவனோடு பேசுவதற்கு அது இன்னும் ஒரு வழியை வகுக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏதோ சம்பிரதாயமோ ஏதோ மத கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையோ அப்படி எதுக்குமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நீ பழைய மனிதனுக்கு அடக்கம் பண்ணப்படுகிறாய் என்பதன் அர்த்தம், நீ தன்னைக்குள்ளே போகிற பொழுது இதுவரைக்கும் நீ குடித்த வாழ்க்கை, இதுவரைக்கும் நீ சீக்ரெட் பத்தின வாழ்க்கை, இதுவரைக்கும் நீ பொய் சொன்ன வாழ்க்கை, இதுவரைக்கும் செய்த அநியாயம் எல்லாவற்றுக்கும் நீ மறிக்கிறாய். அதுல இருந்து நீ திரும்பி எழும்புகிற பொழுது ஒரு பரிசுத்தவானாக தேவனோடு உறவாட, ஒரு நீதிமானாக ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வருகிறாய். இதுதான் ஞானஸ்தானமே ஒழிய ஏதோ என்னவோ என்று சொல்லி எதுவும் யோசியாதங்க. இதுல ஒன்றுமே இல்ல. தேவன் சொன்னார், அதுக்கு நீ கீழ்ப்படி. இது தேவனுடைய கட்டளை, இது தேவனுடைய நியமம், அவ்வளவுதான். ஆகையினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அது எந்த விதத்துல வந்தாலும் சரி, எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் நாம் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, ஏற்ற வார்த்தைகள். எனக்கு மனரம்யமாக, எனக்கு சந்தோஷத்தை உருவாக்குற, எனக்கு என்னுடைய மனதுக்கு திருப்தியான வார்த்தைகள் எனக்கு வர வேண்டும். அதுதான் சரியான வார்த்தை என்று நாம் நினைக்கிறோம். ஐயா, இந்த குருடனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை விட உனக்கு என்னதான் வரப்போகுது. அந்த நாகம்மானை பார்த்து தேவ மனுஷன் என்ன தெரியுமா சொன்னார், 7 முழுகு, அவனை போய் ஒன்று அவன் எதிர் நாம நம்முடைய எதிர்பார்ப்புகளும் அப்படித்தான் இருக்கிறது இல்லையா, அப்படித்தான் இருக்கிறது. ஆகையினாலே கீழ்ப்படியாமல் போகிற பொழுது தேவன் உன்னையும் என்னையும் வைத்து எதுவும் செய்ய முடியாது. நீயும் நானும் கீழ்ப்படுகிற பொழுது தேவனங்களை ஆசீர்வதிக்கிறார், தேவனங்களை ஆசீர்வதிக்கிறார், தேவனங்களை நடத்துகிறார் என்பதற்கு வேதத்தில் ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அநேக அற்புதங்கள் தேவனுடைய வாழ்க்கையிலே செய்யாம போவதற்கு எங்களுடைய கீழ்ப்படியாமையே காரணம். கீழ்ப்படுகிறதில்லை. ஒன்றை இப்படி செய்யணுச்சுன்னா அதை அப்படி செய்யணும், ஒன்றை இப்படி செய்யாதுன்னா இப்படி செய்யாத, அவ்வளவுதான். அதற்கு மேலே ஒன்றுமே இல்லை. போன முறை ஆலயம் முடிந்ததுன்னு வந்தோம், வந்து கிடக்கு கிடக்குன்னு எல்லாம் அடுக்கிட்டோம், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் அடுக்கிட்டோம். அடுக்கி போட்டு நான் என்ன தெரியுமா சொன்னேன், இனி மிருதியாக வந்து இந்த போதகர் என்ன சொல்றாரோ அதன்படி மிச்சத்தை சரிப்படுத்துங்க, அவ்வளவுதான் இல்லையா? இல்லன்னா இதுலதான் வச்சுனா இது இங்கதான் இது மாறி இருந்தது, போதவரிச்சுன்னா எப்படி மாத்த அப்படி, ஓகே அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் கீழ்ப்படிவு இல்லையா? நாங்க கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு போதகர் எங்களுக்கு சில விருப்பம் இருந்தாலும் கூட போதகர் என்ன சொல்றாரோ அதை ஏற்றுக்கொள்வோம், அதன்படி நடப்போம். இதுதான் எங்களை ஊழியத்துக்குள்ளே நடத்துகிறதும் தேவனுக்குள்ளே நடத்துகிறதும் தேவனுக்கு உரியவனாக மாற்றுகிறதும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரசங்கம் பண்ண தெரிஞ்சதுனால ஒன்றுமே கிடையாது. பாருங்க விளங்கிச்சா, இன்றைக்கு பிரசங்க மேடையில இருக்கிறவன் நாளைக்கு எங்க கொண்டு ஆண்டவர் சொல்லி எங்களுக்கு கேரண்டி பண்ண தெரியாது, எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனா கீழ்ப்படிவோடு நடக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் வாழ்நாள் முழுத்திலும் கைவிடவே மாட்டார் என்பதற்கு வேதத்தில் ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது, ஏராளமான சூழ்நிலைகள் இருக்கிறது, ஏராளமான வழிநடத்தல்கள் இருக்கிறது. சரியா? ஆனா கீழ்ப்படியாம ரெண்டதம் பண்ற ஒரு மனுஷனை தேவன் கண்ண நாளைக்கு தேவன் சமூகத்தில் வைத்துக் கொண்டு இருக்க மாட்டார், அவனை நடத்தவும் மாட்டார் என்பதற்கு நாம் ரெண்டு கிழமைக்கு முதல்ல பார்த்த செய்தி சரியாக இருக்க முடிச்சுனே நான் நம்புகிறேன். தேவன் சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா 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 ஹாலலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு என்னை ஒப்புக்கொடுங்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, அனுப்புகிற வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக்கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீரங்களை ஆசீர்வதிக்கவும் நீரங்களை நடத்தவும் ஆண்டவரே, நிபந்தனை இல்லாத ஒரு கீழ்ப்படுதலை எங்களோட வாழ்க்கையிலே தாங்கப்பா, எங்களோட வாழ்க்கையிலே தாங்கப்பா. கஷ்டமானது தான் இந்த, பாருங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவு என்பது இலகுவானது இல்லை, சரியான கஷ்டம், சரியான கஷ்டம். நமக்கு ஏத்த வார்த்தைகள் வரலன்னு சொல்லி சொன்னா அத மாதிரி ஒரு துக்கம் நமக்கு கிடையாது. ஆனா அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க, அது எப்படிப்பட்ட வார்த்தை புறப்பட்டு வந்தாலும் அதுக்கு எங்களை ஒப்புக்கடு, அதற்கு ஒப்புக்கடு. தேவனுடைய வாழ வைப்பா, தேவனுடைய ஆசீர்வதிப்பா, தேவனுடைய ஊழியத்தில் இன்னும் வளரப்பண்ணுவா, தேவனுடன் குடும்பத்திலே மகிழ்ச்சியின் ஆவினாலே இடை கட்டுவா. ஆனால் அதை நீ புறக்கணித்தியா என்றால், அந்த வார்த்தைகளை நீ தள்ளிவிடுவா என்றால், தேவன் உன்னை தள்ளிவிடுவா, தேவன் என்னை தள்ளிவிடுவா, தேவன் என்னை தள்ளிவிடுவா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஊழியக்காரன் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் வார்த்தைகள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு கீழ்ப்படி நிபந்தனை அந்த கீழ்ப்படுதலை கொண்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே கீழ்ப்படியை எதிர்பார்க்கிற நீங்கள், தேவன் ஏன் அதை எதிர்பார்க்க கூடாது? ஏன் ஆராய்ந்து பார், எத்தனை தடவை எத்தனை தடவை எத்தனை தடவை தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்தீர்கள், எத்தனை தடவை ஆலோசனைகளை புறக்கணித்து தள்ளினீர்கள். நான் கூப்பிடுகிற பொழுது நீ கேளாதிருந்தாய், நீ கூப்பிடுகிற பொழுதும் நான் கேளாதிருப்பேன். ஆண்டவர் சொன்னா தெரியுமா, நான் கூப்பிடுகிற பொழுது நீங்க கேட்கல, நீங்கள் கூப்பிடுகிற பொழுதும் நான் கேட்காது போல இருப்பேன். வார்த்தைகளுக்கு ஒப்புக் கொடுங்க, வார்த்தைகளுக்கு ஒப்புக் கொடுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்க. சீமோன் பேதுரு என்ன சொன்னான், நீர் சொல்லுகிறபடியினால நான் வலைய திரும்பி போடுறேன் ஆண்டவரே, நீர் சொல்லுகிறபடியினால நான் போறேன் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, நீ சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம கீழ்ப்படிந்து வாழ, நடக்க, ஓட, ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் எல்லாரையும் உங்கள் சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திற்கு ஆமென். ஆமென்.